வணக்கம், நான் உங்க சாய் பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 11வது கதை. வீசப்பட வேண்டியது எதிர்பார்ப்பு, விரும்பப்பட வேண்டியது விவேகம். எனக்கு 10 வயது இருக்கும். நாங்கள் வசித்தது சென்னை திருவல்லிக்கேணியின் 100 சந்துகளில் ஒரு மிகச்சிறிய சந்திலிருந்த வீட்டில். எங்கள் குறுக்கு சந்திலேயே முதலில் கல்யாணமானது எதிர் வீட்டு ஆண்டாளுக்குத்தான். தலை தீபாவளிக்கு வந்த மாப்பிள்ளையை பார்க்க தெருவே கூடியிருந்தது. பட்டாசு வெடிக்க மாப்பிள்ளை வெளியே வந்தார். பின்னாலேயே நீல ஊதுவத்தியோடு ஆண்டாள். மாப்பிள்ளை சட்டென்று திரும்பவும் ஆண்டாள் முன்னேறவும் சரியாக இருக்க ஊதுவத்தியின் நெருப்பு முனை புது மாப்பிள்ளையின் சிவப்பு கன்னத்தில் சுட்டுவிட்டது. மாப்பிள்ளை துடிக்க ஆளாளுக்கு கூப்பாடு போட பதறிய ஆண்டாள் மாப்பிள்ளையின் மறுக்கன்னத்தில் பச்சென்று இதழ்பதித்தாள். சினிமாவில் கூட அதிகம் முத்த காட்சிகளை பார்த்திராத எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. தெரு முழுவதும் பரபரப்பு. வெட்கப்பட்ட ஆண்டாலும் அதைவிட அதிகம் வெட்கப்பட்ட மாப்பிள்ளையும் கண்ணீரு பட்டுவிட்டதாக வீட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். எங்கள் தெருவின் சரித்திர சம்பவம் அதுதான். பின்பு பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு ஆண்டாள் வந்தபோது மாப்பிள்ளையிடமிருந்து தினமும் 10-15 பக்கத்துக்கு கடிதம் வரும். மாடியின் புகைக்கூண்டு சுவரில் சாய்ந்து கொண்டு நாள் முழுவதும் அவற்றை படித்தவாறு இருப்பாள் ஆண்டாள். அவளும் என் அக்காவும் நெருங்கிய தோழிகள் என்பதால் என் அக்காவுக்கு மட்டும் கடிதங்கள் படித்து காட்டப்படும். நாங்கள் அருகே போனால் உதை விழும். அண்மையில் நானும் என் அக்காவும் எதேச்சையாக ஆண்டாளை பார்த்தோம். தலை நரைத்து எடை கூடியிருந்தாள். மாப்பிள்ளை பற்றி ஆவலுடன் அக்கா விசாரித்தாள். அவருக்கு 4 கரூரில் போஸ்டிங்காம். மகளோடு இவள் இங்கே. இப்பவும் 15 பக்க லெட்டர் உண்டா என்றால் அக்கா விளையாட்டாக. 3 SMS வந்தா அதிகம். அப்படியெல்லாம் லெட்டர் எழுதின ஆளா இதுன்னு சில சமயம் நினைப்பேன் என்றால் ஆண்டாள் ஒரு வறண்ட சிரிப்புடன். ஆம், இந்த கல்யாண கெமிஸ்ட்ரி நாளாக நாளாக காலாவதி ஆவது எப்படி? கல்யாணமான புதிதில் கரை காணாத கங்கை போல பெருகும் நேசம் வருடங்கள் ஓடும்போது கையில் பிடித்த ஐஸ் கட்டியை போல கரைந்து விடுகிறதே. நிரந்தரமாக பிரிவது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரே காரணத்துக்காக தொடரும் உறவு. குழந்தைகளுக்கான வாழ்க்கை, பல சமயங்களில் சண்டைகள், கண்ணீர். மெல்ல மெல்ல அதுவும் குறைந்து போய் சலிப்பு மிக்க அன்றாட வேலை தொடர் சங்கிலிகளால் நெய்யப்பட்டதாகிவிடுகிறது உறவு. ஏதாவது சொன்னா சண்டையாகும், எதுக்கு வம்பு என்ற எண்ணம் இருபுறமும் ஆழமாக ஊன்றிவிடுகிறது. இருவரின் உலகங்களும் மிக விலகிவிடுகின்றன. இந்த இடைவெளி வந்த பிறகு பெண்கள் மனதில் மூண்டு விடுகிற நெருப்பு பற்றி ஆண்கள் அறிவதே இல்லை. அவளுக்கு தேவை வார்த்தைகள், திரும்ப திரும்ப வார்த்தைகள். ஏதோ ஒரு நேரம் கைப்பிடித்து விரல் வழியே சொல்லும் பிரியம். பிள்ளைகள் அம்மாவை கேலி பேசும்போது, ஏய் அவ மட்டும் இல்லனா இந்த வீடு வீடாவாடா இருக்கும் என்ற சிறு பாராட்டு. நீ ஒரு நேரமாவது உட்காரு, குதிங்கால் வலி இருக்கு நீயே காலையில, இப்ப எப்படி இருக்கு என்ற விசாரிப்பு. இவை போதும் நெருப்பை அணைக்க. இதுவும் இல்லாத போது சிறு நெருப்பு பெரும் காட்டுத்தீயாக பரவிவிடுகிறது. ஆண்களுக்கோ, இவ மட்டும் என்ன, கல்யாணான புதுசுல எவ்வளவு மென்மையா பேசுவா, இப்போ என்ன காட்டு கத்தல், எல்லாத்துக்கும் குறை, எது பேசினாலும் தப்பு, ஓயாமல் புலம்பல், என்ன பேச முடியும் அவகிட்ட, ஏதோ குழந்தைகளுக்காக ஓட்ட வேண்டியதுதான். கல்யாணமான புதுசுல கோயில் அம்மன் மாதிரி இருப்பா, இப்போ வாசலுக்கு வந்த துவாரபாலகி மாதிரி இருக்கா என்னும் கடும் சலிப்பு. இருவேறு மனங்களின் எதிரெதிர்குரல். திசை தெரியாத காட்டில் பிரிந்து போன இருவர் ஒருவரை மற்றவர் அழைக்கும் ஓசை இருவருக்குமே எட்டாமல் போகும் சோகம். எல்லா உறவுகளின் பரிமாணங்களும் மாறித்தான் போகும் என்று அறிந்து கொண்டால் இந்த பெரிய ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளலாம். அப்பாவுக்கும் மகனுக்குமான, ஏன் அம்மாவுக்கும் மகளுக்குமான உறவுகளிலும் இந்த நெருடல்கள் உண்டு. அதீத பிரியம், பிறகு விலகல், கொஞ்சம் வெறுப்பு, பின் மீண்டும் நன்றியுடன் நினைவு கூறல் என்று ஒரு வட்டம் எந்த உறவிலும் உண்டு. எங்க அப்பாவால சூப்பரா சண்டை போட முடியும். He is great. இப்படி சொல்லும் மகனின் வயது 5. எங்க அப்பா நல்லவர்தான், என்ன கொஞ்சம் கத்துவாரு. இப்போது வயது 10. அம்மா, ஏன் இப்படி டென்ஷன் பார்ட்டியா இருக்கிறாரு அப்பா? நீ எப்படிமா இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நிச்சயம் டீனேஜ் தான். அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்றாரு, கொஞ்சம் சொல்லி வை. இது வாலிபனின் வார்த்தைகள். நான் என் அப்பாவோடு பேசுறதே இல்லை சார். நான் எது பண்ணினாலும் அவர் தப்புங்கிறாரு. வயது 30 மேலே. எங்க அப்பா கத்துவாரு, ஆனா ரொம்ப டிசிப்ளின் உள்ள ஆளு. சொல்லும் மகனுக்கு நடுத்தர வயது. எங்க அப்பா வசதி இல்லாத நேரத்தில் கூட எங்களை எல்லாம் எப்படி வளர்த்தார் தெரியுமா? He is great. மகனின் வயது இப்போது 50. 5 வயதில் சொன்ன அப்பா இஸ் கிரேட் திரும்பி வர 45 வருடம் பிடிக்கிறது. இதுதான் வாழ்வின் யதார்த்தம். கணவன் மனைவி உறவும் விதிவிலக்கல்ல. ஒருவேளை லைலாவும் மஜ்னுவும் கல்யாணம் செய்திருந்தால் அந்த காதல் அமரத்துவம் வாய்ந்த காதலாக தொடர்ந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். லைலா மாதிரி திமிர் பிடித்த பெண்ணே கிடையாது என்று மஜ்னுவும், மஜ்னு மாதிரி உதவாக்கரை ஆனே இல்லை என்று லைலாவும் நினைத்திருக்க கூடும். எல்லா பிரச்சனைகளையும் பேசி சரி செய்ய முடியும் என்று மனோதத்துவ நிபுணர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள். சில சமயம் இந்த முயற்சி சிறு கீறல்களை கிழிசல்களாக்கிவிடும் அபாயம் உண்டு. போன வாரம் நீ என்ன சொன்ன, போன வருஷம் என்ன செய்த, புது புது பூதங்கள் கிளம்பும் அபாயம். இதைவிட எதிர்பார்ப்புகளை அப்படியே தூக்கி வீசிவிட்டு இது இவ்வளவுதான் என்ற விவேகம் பெறுதல் மட்டுமே மன காயங்களுக்கு மருந்து. இந்த விவேகத்தின் அடுத்த கட்டம் மனதில் அரும்ப துவங்கிவிட்ட வெறுப்பை அழிப்பது. அலுப்பான வாழ்க்கை, அன்பில்லாத கணவன் என்ற லேபிளை முகத்தில் ஒட்டி திருவதை போன்ற ஆபத்து பெண்ணுக்கு வேறு இல்லவே இல்லை. கணவரின் நண்பர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஓயாமல் சமையலை புகழும் போது பக்கத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கும் கணவன் எந்த பெண்ணுக்கும் வேதனைதான். ஆனால் இதன் தீர்வு அடுத்த முறை நண்பர் விருந்துக்கு வருவாரா என்று அடிமனதில் எதிர்பார்ப்பதல்ல. அவரும் வீட்டில் மனைவியை புகழவே மாட்டார் என்ற யதார்த்தத்தை நினைவில் கொள்வது மட்டுமே. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதும் வெறுப்பை அழித்து அந்த இடத்தில் அன்பான உரையாடல்களை அமைப்பதும் உறவுகளுக்கு ஒரு புது பரிமாணம் தரும். உங்க கிரீன் ஷர்ட் சூப்பர். உங்க அம்மா வீட்டுக்கு சண்டே போகலாமா? லஞ்ச் இன்னைக்கு புதுசா இருக்கும், பிடிச்சா போன் பண்ணுங்க. இது போன்ற உரையாடல்கள் விரிசல்களை குறைக்கும். இதை ஏன் ஆண் செய்யக்கூடாது? முதலில் நீளும் கை ஏன் அவளுடையதாகவே இருக்க வேண்டும்? சலிப்பூட்டும் அன்றாட வாழ்விலும் உறவுகளை சீர் செய்ய ஒலிக்கும் முதல் குரல் ஏன் பெண்ணுடையதாகவே இருக்க வேண்டும்? இந்த பெண் உரிமை பிரச்சனைகளை இங்கே எழுப்ப வேண்டியதில்லை. அவள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவளால் மட்டுமே இதை செய்ய முடியும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்கிறான் பாரதி. தாயும் தந்தையும் மகிழ்ந்து வாழ்வதை பார்த்து வளரும் குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள். வாழ்க்கையின் வெற்றிடத்தை வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட அன்பு நிறைந்த இல்லங்களை அவர்களுக்கு தரலாம்தானே. இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ப்ரியா.
கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.